அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம்.
துதிகளின் மத்தியிலே வாசமுனகிறங்களை அன்பின் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வர எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, கடந்த வாரம் முழுதும் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர், எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டீர். ஆண்டவரே, விபத்துகளுக்கு நாச மோசங்களுக்கு விலக்கி காத்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த மாதத்திலேயும் ஊழியங்களை இந்த வண்ணமாய் செய்ய வேண்டும் என்று ஊழியத்தை குறித்து திட்டமிட்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாய் இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே, அவர்கள் திட்டமிட்டபடி ஊழியத்தை உம்முடைய நாம மகிமைக்காக நிறைவேற்ற நீரை அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் இந்த திட்டங்களின் மூலமாய் நிறைவேற ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் குழப்பத்தோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குழப்பங்களின் காரணங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். கர்த்தாவே, அவர்களையே அவர்கள் அறிந்து கொள்ளவும், அவருடைய வாழ்க்கையிலே உடைய சித்தத்தை புரிந்து கொள்ளவும், உடைய வழிநடத்தலை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் நீரை உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல குடும்பங்களிலே சமாதானம் இல்லாத சூழ்நிலைகளை உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். அப்பா, பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர், கணவனுக்கு விரோதமாய் மனைவி, மனைவிக்கு விரோதமாய் கணவன் என்று பற்பல்ல சூழ்நிலைகளிலே ஆண்டவரே பாரத்தோடு இருக்கிற குடும்பங்களை, சமாதானத்தை இழந்து தவிக்கிற குடும்பங்களை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நீர் அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தன்னுடைய பாவங்களை குறித்த உண்மையான உணர்வை தாரும், பாவத்தை விட்டு மனம் திரும்ப உதவி செய்யும், உம்மை விசுவாசித்து தன்னுடைய வாழ்க்கையை ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, இந்த நாட்களிலேயும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிற நல்ல வேலை வாய்ப்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையிலே பணிக்கு செல்லும் முன்னதாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வேண்டும் என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் நீர் இந்த வாரம் முழுவதும் உம்முடைய வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, அரசு வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே, ஏற்ற வேலையிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று நீர் வைத்திருக்கிற வேலைகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, ஆண்டவரே, வைத்திய பணியிலே பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக, வைத்தியசாலைகளை சுத்தம் செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆய்வுக்கூடங்களிலே பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பினாலே உந்தி தள்ளப்பட்டவர்களாக, தாங்கள் செய்வது ஒரு பெரிய பணி, கர்த்தருக்கு கரம் கொடுக்கிறோம் என்ற எண்ணத்தோடு அந்த பணியை நிறைவேற்ற கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, இந்த நாட்களிலேயும் தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்தவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீரே அவர்களுக்கு தேவையான ஆறுதலையும் சமாதானத்தை அருளி செய்தர்களும், தொடர்ந்து வாழ்க்கையிலே தயங்கி விடாதபடி அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை உற்சாகத்தோடும் உம்முடைய பலனோடும் தொடர்ந்து செய்ய நீர் அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பற்பலவிதமான வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிறவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஐயா, கர்த்தர் தாமே, அவர்களுக்கு இறங்கி நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் தாருமப்பா. சோர்ந்து போய் விடாதபடி நீரே காத்துக்கொள்ளும். வியாதிகளை நினைத்து கண்ணீர் விடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை தொட்டு அவருடைய சரீரத்தை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய கிருபையினாலே நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே இந்த நாட்களிலே தங்களுடைய வீடுகளை கட்டிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பண தேவையினாலே கஷ்டப்பட்டு பணி தொடர்ந்து நடைபெற முடியாமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி அவருடைய பண தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, காவல்துறையிலே பணி செய்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற சூழ்நிலைகளிலே உமக்கு சாட்சிகளாக இருக்க நீரே காத்துக்கொள்ளும். உண்மையுள்ளவர்களாக இருக்க நீர் காத்துக்கொள்ளும். அநியாய ஆதாயங்களை தேடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, அப்படியே ராணுவத்திலே பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுடைய ஜீவனை பணைய வைத்து தங்களுடைய குடும்பத்தை தனியே விட்டு தூர இடங்களிலே இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து பாதுகாவலை தந்து அவருடைய பணியிலே சிறப்பாய் பணியை நிறைவேற்ற நீரை உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். ராணுவத்திலே பணி செய்கிறவர்களுடைய மத்தியிலே ஊழியம் செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் அன்போடும் கரிசனையோடும் செய்யும் பணியிலே விளைவுகள் காணப்பட கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று கேட்கிறோம். அப்படியே இந்த நாளிலேயும் வயோதிபர் இல்லங்களில் இருந்து இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதியும். அப்பா, கர்த்தாவே, தங்களை அன்போடு வீடுகளிலே ஏற்றுக்கொள்ள முடியாத குடும்பத்தின் அங்கத்தினரினாலே தவித்து வேதனையோடு அந்த இல்லங்களிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலாயும் தேறுதலாயும் நீரே எல்லாவற்றிற்கு எல்லாமாயிருந்து காத்து வழி நடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரத்திலையும் தங்கள் திருமண நாட்களையும் தங்கள் பிறந்த நாட்களையும் நினைவு கூர்ந்து அன்றுவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உம்மை மகிமைப்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு மறுபடியும் தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும் உங்களுடைய பிள்ளைகள் ஆரம்பிக்கிற இந்த புதிய ஆண்டு நிறைவான ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீரை அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்று நாம் நெகேமியாவின் புத்தகத்தின் இறுதி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். எருசலேமின் அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ணும்பொழுது மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்காக எல்லா இடங்களிலும் இருக்கிற லேவியர் எருசலேமிற்கு வரும்படியாக தேடப்பட்டார்கள். ஆசாரியரும் லேவியரும் தங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு ஜனத்தையும் பட்டணவாசலையும் அலங்கத்தையும் சுத்தம் செய்தார்கள். பிரபுக்களை அலங்கத்தின் மேலே ஏற்றி அவர்கள் துதித்துக் கொண்டு நடந்து செல்லும்படியாக நிறுத்தப்பட்டார்கள். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பார்ப்போம். நெகேமியா 12:43.
அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது.
கவனித்தீர்களா, வழிபோக்கர்கள் அந்நியர்கள் அந்த தேசத்தின் வழியாக கடந்து சென்ற பொழுது எருசலேமின் களிப்பை தூரத்திலிருந்தே கேட்டார்கள். நிச்சயமாக அங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்க்க அருகிலே சென்றிருப்பார்கள். தேவனை அறியாத ஒரு சூழ்நிலையிலே இது எவ்வளவு பெரிய ஒரு சாட்சிய நிகழ்ச்சி இல்லையா? எந்த ஒரு இடத்திலேயும் ஒரு மகிழ்ச்சியின் தொனி கேட்கப்படும் பொழுது அது என்ன என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறோம். கிரிக்கெட் விளையாட்டுகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சிக்ஸர் அடித்தவுடனே ஆரவாரம் மிக அதிகமாகிறது இல்லையா? அதுவரை விளையாட்டை கவனிக்காதவர்களும் என்ன நடந்தது என்று ஆவல் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு ஆலயங்களை தாண்டி செல்லும் சாதாரண மக்கள் ஆலயத்தை குறித்து கரிசனையற்றவர்களாய் கடந்து செல்வதற்கு ஒரு காரணம், உள்ளே இருக்கிறவர்கள் மரித்து போனவர்களாக எந்த உற்சாகம் அற்றவர்களாக இருக்கிற ஒரு நிலை காணப்படுகிறது. இந்த கூற்று பல வேளைகளிலே உண்மையானதாயிருக்கிறது. நம்முடைய ஆலய ஆராதனைகளிலே கர்த்தருக்குள்ளே நாம் மகிழ்ச்சி அடைவது இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும். உண்மையான மகிழ்ச்சி வெளிப்படுத்தப்பட வேண்டும். பவுலப்போஸ்தலன் பிலிப்பு சபையார் எழுதும்பொழுது வல்லமைக்கான ஆதாரமே மகிழ்ச்சிதான் என்பதனாலேதான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று எழுதுகிறார். நெகேமியாவும் 10 சொல்லும்பொழுது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன் என்று கூறினார். நீங்கள் அழுது கொண்டு இருக்கும் ஒரு கிறிஸ்தவராக இருப்பீர்கள் என்றால் உங்களிடத்திலே சாட்சி இல்லை. ஒரு பெண்மணி ஒருமுறை தன்னுடைய போதகரிடத்திலே வந்து, ஐயா, என்னுடைய கணவரும் ரட்சிக்கப்பட வேண்டும், நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், அவரை என்னால் கர்த்தருக்குள்ளே வழிநடத்தவே முடியவில்லை என்று கூற ஆரம்பித்தாள். அது மட்டுமல்ல, தொடர்ந்து அவள் என்ன சொன்னாள் தெரியுமா? காலை உணவு அருந்தும்பொழுதும் நான் அவர்களிடத்திலே சொல்லுவேன், அழுது அழுது நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வேன். மட்டுமல்ல, இரவிலேயும் அவர் சாப்பிட உட்காரும்பொழுதும் அவ்வாறே சொல்வேன் என்று கூறினாள். அருமையானவர்களே, எந்த ஒரு மனிதனாவது அழுது கொண்டே இருக்கும் ஒரு பெண்ணோடே உட்கார்ந்து சாப்பிட விரும்புவானா? உங்களை குறித்து எனக்கு தெரியாது, ஆனால் நான் அப்படிப்பட்ட இடத்திலே உட்கார்ந்து சாப்பிட முடியாது. அவ்வாறு சாப்பிட்டால் அது ஜீரணிக்காது. உண்மையாகவே அந்த பெண்மணியின் கணவர் மிகவும் சோர்ந்து போயிருப்பார். அந்த போதகர் அந்த பெண்ணிடத்திலே, நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன், கவனிக்கிறீர்களா? இனி சாப்பிடும் வேளையிலே காலையிலோ அல்லது இரவிலோ அவர் முன்னாலே நீங்கள் உட்கார்ந்து பேசுவதை நிறுத்துங்கள் என்று கூறினார். ஓ, அப்படியா? அப்படியென்றால் அவரிடத்திலே நான் சாட்சி பகர வேண்டாமா என்று கேட்டாள். அதற்கு அந்த போதகர், இப்பொழுது நீங்கள் சாட்சி பகரும் வண்ணமாய் சாட்சி கூற வேண்டாம் என்று சொன்னேன். புதிய ஒரு முறையை கையாளுங்கள். முதலாவது உங்கள் கணவனுக்காக ஜெபிக்க ஆரம்பியுங்கள். உங்கள் கணவனுக்கு முன்பதாக அழுவதை விட்டுவிட்டு சந்தோஷமாயிருக்கப்படியுங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலனாயிருக்கும் என்று கூறி அனுப்பினார். இப்பொழுது நாம் நெகேமியா 13 கடந்து வருகிறோம். 12-13 இடைப்பட்ட காலத்திலே நெகேமியா தன்னுடைய வேலைக்கு திரும்பி சென்று விட்டார். சூசான் அரண்மனைக்கு போய்விட்டார். ஞாபகம் இருக்கிறதா? அலங்கத்தை கட்டுவதற்காக விடுமுறையிலே தான் வந்திருந்தார். இப்பொழுது மீண்டுமாக பெர்சியாவிலே தன்னுடைய வேலையிலே வந்து அமர்ந்து விட்டார். 2 அவர் விடுமுறையிலே வந்து சென்றிருக்க வேண்டும். இப்பொழுது மீண்டுமாக அவர் விடுமுறை எடுத்துக்கொண்டு எருசலேமிற்கு செல்லும்பொழுது அவருக்கு அதிர்ச்சி தரும் சில காரியங்களை கண்டுபிடிக்கிறார். தேவன் மிக தெளிவாக கூறியிருந்தது போல ஜனங்கள் கர்த்தரை அறியாத ஜனங்களை விட்டு பிரிந்திருக்கவில்லை. பாருங்கள், நெகேமியா 13:3.
அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசேயின் புஸ்தகத்தை வாசித்தார்கள். அதிலே அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவர்களை சபிக்க அவர்களுக்கு விரோதமாய் பிழையாமை கூலி பொருந்திக் கொண்டபடியினால் அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்குட்படலாகாது என்று எழுதியிருக்கிறதாக காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் அந்த கட்டளையை கேட்டபோது பல ஜாதியான ஜனங்களையெல்லாம் இஸ்ரவேலை விட்டு பிரித்து விட்டார்கள்.
ஏனாமும் 23:24 பாலாகை குறித்த சரித்திரத்தை பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை வாசித்த இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு பூரணமாக கீழ்ப்படிய வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார்கள். ஏனென்றால் அந்நாட்களிலே அவர்கள் அம்மோனியர்களோடும் மோவாபியர்களோடும் திருமண உறவு வைத்திருந்தார்கள். அதை தேவன் வெறுத்தார். அந்த ஜனங்களை தேசத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்பதையும் உணர்ந்தார்கள். வசனம் 4 பாருங்கள்.
இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசிப் தொபியாவோடே சம்பந்தம் கலந்தவனாயிருந்து.
கவனித்தீர்களா, இங்கே ஆசாரியனாகிய எலியாசிப் தான் தொபியாவிற்கு சம்பந்தக்காரனாயிருக்கிறான். இப்படி பிரிந்திருக்க வேண்டும் என்று தேவன் கொடுத்த முக்கியமான கட்டளைக்கு ஆசாரியனே கீழ்ப்படியவில்லை. தேவனை அறியாத ஜனங்களோடு திருமண உறவு கொள்ளவே கூடாது என்று மிக தெளிவாக ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். இதை குறித்து ஒரு கருத்துப்படம் வரைய வேண்டுமென்றால் ஒரு ஏரியிலே ஒரு பக்கம் கழுதையையும் மறுபக்கம் மாட்டையும் பூட்டியிருப்பதாக வரையலாம். இவை ஒன்றோடொன்று இணைக்கப்படக்கூடாது. விசுவாசியும் அவிசுவாசியும் ஒரே நுகத்திலே இணைக்கப்படக்கூடாது. இந்த சத்தியத்தை, இந்த கொள்கையை, இந்த தேவனுடைய கட்டளையை மதியாத பலர் வியாபாரத்திலும் கூட கூட்டு சேர்ந்துவிட்டு பின்னர் வேதனைக்குள்ளாகிறார்கள். நீங்கள் உண்மையான ஒரு விசுவாசியாக இருந்து கொண்டு ஒரு அவிசுவாசியோடு கூட வியாபாரத்திலே பங்குதாரராயிருக்க முடியாது. நெகேமியா 13:5.
முற்காலத்தில் காணிக்கைகளும் சாம்பிராணியும் பனிமுட்டுகளும் லேவியருக்கும் பாடகருக்கும் வாசல் காவலாளருக்கும் கட்டளை பண்ணப்பட்ட தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளிலே தசம பாகமும் ஆசாரியரை சேருகிற படைப்பான காணிக்கைகளும் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் ஒரு பெரிய அறையை அவனுக்கு ஆயத்தம் பண்ணி இருந்தான்.
தேவாலய வளாகத்திலே காணிக்கைகளையும் பனிமூட்டுகளையும் மற்றும் திராட்சரசம் எண்ணெய் முதலிய பொருட்களையும் வைக்க வேண்டிய ஒரு பெரிய அறையை ஆசாரியன் தொபியாவிற்கு கொடுத்து விட்டான். இதன் பொருள் என்ன? ஜனங்கள் கர்த்தருக்கு கொண்டு வர வேண்டிய காணிக்கைகளை கொண்டு வரவில்லை. எனவே பண்டகசாலை வெறுமையாக இருந்தது. இதனால் அதை சுத்தம் செய்து தொபியா வந்து தங்கும் ஒரு இடமாக மாற்றிவிட்டார்கள். எந்த நேரம் அவன் வந்தாலும் அங்கே அவன் வாழ்வதற்கான சூழ்நிலை தேவாலயத்திற்குள்ளேயே கொடுக்கப்பட்டு விட்டது. நெகேமியா 13:6-8 பாருங்கள்.
இதெல்லாம் நடக்கும் போது நான் எருசலேமில் இல்லை. பாபிலோன் ராஜாவாகிய அர்த்த சஷ்டாவின் 32 வருஷத்திலே நான் ராஜாவினிடத்திற்கு போய் சில நாளுக்கு பின்பு திரும்ப ராஜாவினிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு எருசலேமுக்கு வந்தேன். அப்பொழுது எலியாசிப் தொபியாவுக்கு தேவனுடைய ஆலயத்து பிரகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினதினால் செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன். அதனால் நான் மிகவும் மனமடிவாகி தொபியாவின் வீட்டு தட்டு முட்டுகளையெல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எரிந்துவிட்டேன்.
எல்லாமே நெகேமியா எருசலேமில் இல்லாமல் இருக்கும்பொழுது நடைபெற்றிருக்கிறது. எனவே உடனடியாகவே நெகேமியா தொபியாவின் வீட்டு தட்டு முட்டுகளை எல்லாம் அந்த அறையிலிருந்து தூக்கி வெளியே எறிந்தார். பிரியமான சகோதரனை சகோதரியே, பொறுப்பிலே இருக்கிறவர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு இது சிறந்த ஒரு பாடம். தேவன் கொடுத்திருக்கிற சிலாக்கியத்தை, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தவே கூடாது. உறவினர்களுக்கோ, ஏன் சொந்த பிள்ளைகளுக்கோ கூட தேவனுடைய கட்டளைகளையும் ஒழுங்குமுறைகளையும் விதிமுறைகளையும் மீறக்கூடாது. திருச்சபையைச் சேர்ந்த ஒரு ஸ்தாபனத்தின் மேலே தங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதனாலே சுயநலமான காரியங்களுக்கு அந்த வளாகத்தையோ அல்லது அந்த ஸ்தாபனத்தின் வாகனத்தையோ அல்லது அங்கே வேலை வாய்ப்புகளையோ பயன்படுத்தக்கூடாது. எபேசு சபை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை சற்றே கவனியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2:2. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருந்ததையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்கிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். எனவே நெகேமியா ஆலயத்திற்குள்ளே போய் தொபியாவின் பெட்டி படுக்கைகளையெல்லாம் பாத்திர வண்டங்கள் எல்லாவற்றையும் தூக்கி வெளியே எறிந்தார். தொபியாவே, இனி நீ இங்கே தங்க முடியாது. நெகேமியா 13:9.
பின்பு நான் அறை வீடுகளை சுத்திகரிக்க சொல்லி தேவனுடைய ஆலய பணிமுட்டுகளையும் காணிக்கைகளையும் சாம்பிராணியையும் அங்கே திரும்ப கொண்டு வந்து வைத்தேன்.
அறை வீடுகள் சுத்தம் பண்ணப்பட்டு தேவனுடைய ஆலய பணிமுட்டுகளையும் காணிக்கைகளையும் திரும்ப அங்கே வைக்கிறார்கள். எதற்காக அந்த அறை கட்டப்பட்டதோ அந்த தேவனுடைய பணிவிடைக்காக அது மறுபிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஆனால் நெகேமியா அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. 13:10 பாருங்கள்.
பின்னையும் லேவியருக்கு அவர்கள் பங்குகள் கொடுக்கப்படவில்லை என்பதையும், பணிவிடை செய்கிற லேவியரும் பாடகரும் அவரவர் தங்கள் வெளி நிலங்களுக்கு ஓடி போனார்கள் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன்.
தேவாலயத்திலே பணி செய்த லேவியருக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஊதியம் சரியாக கொடுக்கப்படவில்லை. எனவே வயல்களிலே வேலை செய்யும்படியாக அவர்கள் ஊழியத்தை விட்டுவிட்டு போய்விட்டார்கள். எனவே கர்த்தருடைய ஊழியம் உதாசீனம் செய்யப்பட்டது. இன்றைக்கும் பல ஊழியர்கள் அவர்களால் செய்யக்கூடியதை விட அதிகமாக செய்ய எதிர்பார்க்கப்படுகிறார்கள். எனவே பலர் கர்த்தருடைய வார்த்தைகளை நேரம் எடுத்து படிப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வசனங்களை படித்து ஜெபித்து கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து ஆத்மாக்களை கர்த்தருக்கு நேராக ஸ்திரப்படுத்துவதற்கு பதிலாக மற்ற பல வேளைகளிலே ஊழியர்கள் ஈடுபாடு உள்ளவர்களாய் மாறிவிடுகிறார்கள். திருச்சபையின் மற்ற பொறுப்புகளை எடுக்க திருச்சபையில் உள்ளவர்கள் கடந்து வர வேண்டும். ஊழியக்காரர்கள் அதிகமாக வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் வசனத்தை கற்றுக் கொடுக்கவும் தங்கள் நேரத்தை செலவு செய்ய வேண்டும். இங்கே நெகேமியா பொறுப்பிலே இருந்தவர்களோடு கூட அதை குறித்து வழக்காடி பணியிலிருந்து ஓடி போனவர்களை மீண்டுமாக கொண்டு வந்து அவரவர் நிலைமையிலே நிறுத்தினார். யூதர்களும் ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொண்டு வந்தார்கள். மட்டுமல்ல, அதை சரியாக பகிர்ந்து கொடுக்கக்கூடிய உண்மையான பணியாளர்களையும் நெகேமியா நியமித்தார். 14.
என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும்.
தான் செய்த காரியங்களை தேவன் குறித்து வைக்க வேண்டும் என்று நெகேமியா கர்த்தரிடத்திலே கேட்கிறார். கர்த்தரும் அதைத்தான் செய்கிறார். எனவேதான் இந்த வார்த்தைகளிலே இவை எல்லாவற்றையும் நாம் வாசிக்கிறோம். மேலும் ஜனங்கள் செய்கிற மற்றொரு காரியத்தையும் நெகேமியா கண்டுபிடித்தார். அவர்கள் ஓய்வு நாளை ஆசரிக்கவில்லை. நெகேமியா 13:15-16 கவனியுங்கள்.
அந்த நாட்களில் நான் யூதாவிலே ஓய்வு நாளில் சிலர் ஆலைகளை மிதிக்கிறதையும் சிலர் தானிய பொதிகளை கழுதைகள் மேல் ஏற்றிக்கொண்டு வருகிறதையும் திராட்சரசம் திராட்சப்பழம் அத்திப்பழம் முதலானவைகளின் பற்பல சுமைகளை ஓய்வு நாளிலே எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டு அவர்கள் தின்பண்டம் விற்கிற நாளை பற்றி அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டேன். மீனையும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளிலே யூதா புத்திரருக்கும் எருசலேமில் இருக்கிறவர்களுக்கும் விற்கிற சில தீரியரும் உள்ளே குடியிருந்தார்கள்.
ஒரு கடற்கரையிலிருந்து மீனை பிடித்துக் கொண்டு ஓய்வு நாளன்று அங்கே வருகிறார்கள். நெகேமியா 13:17.
ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு, நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன?
கவனித்தீர்களா? பிரபுக்கள்தான் இப்படிப்பட்ட தவறுகள் நடப்பதற்கு காரணர்களாய் இருந்தார்கள். எனவே நெகேமியா அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். 18.
உங்கள் பிதாக்கள் இப்படி செய்ததினால் அல்லவா நமது தேவன் நம்மேலும் இந்த நகரத்தின் மேலும் இந்த தீங்கையெல்லாம் வரப்பண்ணினார்? நீங்களோ வென்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிறதினால் இஸ்ரவேலின் மேல் இருக்கிற உக்கிரத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னேன்.
இந்நாட்களிலே அவர்கள் செய்து வருகிற இந்த தவறுக்காகத்தான் முன்னாட்களிலே கர்த்தர் அவர்கள் பிதாக்களை நியாயம் தீர்த்தார், சிறைப்பிடிப்பிற்குள்ளே அனுப்பினார் என்பதை நினைவுபடுத்துகிறார். நெகேமியா 13:19-21 கவனிப்போம்.
ஆகையால் ஓய்வு நாளுக்கு முன்னே எருசலேமின் பட்டண வாசலில் மாலை மயங்கும் போது கதவுகளை பூட்டவும் ஓய்வு நாள் முடியுமட்டும் அவைகளை திறவாதிருக்கவும் வேண்டுமென்று கட்டளையிட்டு ஓய்வு நாளிலே ஒரு சுமையும் உள்ளே வராத படிக்கு வாசலண்டையிலே என் வேலைக்காரரில் சிலரை நிறுத்தினேன். அதனால் வர்த்தகரும் சகலவித சரக்குகளை விற்கிறவர்களும் இரண்டொரு தரம் எருசலேமுக்கு புறம்பே ராத்தங்கினார்கள். அப்பொழுது நான் அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டு, நீங்கள் அலங்கத்தண்டையிலே ராத்தங்குகிறது என்ன? நீங்கள் மறுபடியும் இப்படி செய்தால் உங்கள் மேல் கை போடுவேன் என்று அவர்களோட சொன்னேன். அது முதல் அவர்கள் ஓய்வு நாளில் வராதிருந்தார்கள்.
எனவே ஓய்வு நாள் ஆரம்பமாவதற்கு முன்னதாக சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது, அதாவது வெள்ளிக்கிழமை மாலையிலேயே, எல்லா வாசல்களையும் அடைக்கும்படியாக நெகேமியா கட்டளையிட்டார். எருசலேமிலே பொருட்களை விற்கலாம் என்று கொண்டு வந்த வியாபாரிகள் எல்லாரும் வாசலுக்கு வெளியேதான் காத்து கிடக்க வேண்டியதிருந்தது. கதவை மூடிவிட்டு நெகேமியா அலங்கத்தின் மேலே ஏறி யார் யார் வந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்திருப்பார். இப்படி மூடப்பட்ட முதல் ஓய்வு நாளிலே அநேகர் வெளியே காத்து கிடந்தார்கள். பின்னர் அடுத்த ஓய்வு நாளுக்கு முந்தைய மாலை வேளையிலேயும் கூட்டம் குறைந்திருக்கும். அப்பொழுது மிக தெளிவாக, நீங்கள் இப்படி வந்து வாசலண்டை தங்குவீர்கள் என்றால் உங்கள் மேல் கை போடுவேன் என்று கோபத்தோடு அவர் கூறினார். மேலும் ஜனங்கள் செய்து கொண்டிருந்த மற்றும் ஒரு தவறான காரியம் நெகேமியாவின் பார்வைக்கு வருகிறது. பாருங்கள், நெகேமியா 13:23-25.
அஸ்தோத், அம்மோன், மோவாப் ஜாதிகளான ஸ்திரீகளை சேர்த்துக் கொண்ட சில யூதரையும் அந்த நாட்களில் கண்டேன். அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோத் பாஷையாயிருந்தது. இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷையை தவிர யூத பாஷையை திட்டமாய் பேச அறியாதிருந்தார்கள். அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்களில் சிலரை அடித்து மயிரை பீத்து, நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளில் ஒருவரையும் உங்கள் குமாரருக்காகிலும் உங்களுக்காகிலும் கொள்ளாமலும் இருக்க வேண்டுமென்று அவர்களை தேவன் மேல் ஆணையிட பண்ணி நான் அவர்களை நோக்கி,
தேவனை நேசியாத ஜனக்கூட்டத்தோடு திருமணம் செய்திருந்த யூதர்களை மீண்டுமாக நெகேமியா கண்டுபிடிக்கிறார். அவர் செய்தது என்ன என்பதை கவனித்தீர்களா? சிலரை கடிந்து கொண்டார், சிலர் மேல் சாபத்தை கூறினார், சிலரை பிடித்து அடித்து தாங்கள் செய்த தவறை மீண்டும் செய்ய மாட்டோம் என்று தேவன் மேலே ஆணையிட செய்தார். ஏன் இத்தனை கடுமையாக செயல்படுகிறார் என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். இதே பாவத்திலேதான் அவர்கள் திரும்ப திரும்ப விழுகிறார்கள். தேவன் எத்தனை முறை தண்டித்தாலும் உணர்வற்றவர்களாய் பின்வாங்கினார்கள். இதை கேட்கும் வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலேயும் எந்த பாவத்திற்காக தேவன் நம்மை தண்டித்தாரோ அப்படிப்பட்ட பாவத்திலே நாம் மீண்டும் பின்வாங்கியிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையின் மேலே எழுதப்பட்டு விடாதபடி அந்த குறிப்பிட்ட பாவத்தை குறித்து உண்மையாகவே மனஸ்தாபப்பட்டு ஜாக்கிரதையோடும் எச்சரிக்கையோடும் விழிப்போடும் இருக்க ஒரு தீர்மானம் செய்வோமா? எழுப்புதல் எப்பொழுதுமே மறுமலர்ச்சிக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறது. நாம் எழுப்புதல் அடையும் பொழுது எல்லாம் சுத்திகரிக்கப்படுகிறது. இன்றைக்கும் பிரியமானவர்களே, எந்த தேசமானாலும் எந்த பட்டணமானாலும் எந்த குடும்பமானாலும் எழுப்புதல் அடையும் பொழுதே அது சீரமைக்கப்பட முடியும். இறுதியாக நெகேமியா என்ன சொல்கிறார் கவனியுங்கள். நெகேமியா 13:29-31.
என் தேவனே, அவர்கள் ஆசாரிய ஊழியத்தையும் ஆசாரிய ஊழியத்துக்கும் லேவியருக்கும் இருக்கிற உடன்படிக்கையையும் தீட்டுப்படுத்தினார்கள் என்று அவர்களை நினைத்துக் கொள்ளும். இப்படியே நான் மறு ஜாதியாரையெல்லாம் நீக்கி ஆசாரியரையும் லேவியரையும் சுத்திகரித்து அவரவரை அவர்கள் வேலையின் முறைகளில் நிறுத்தி குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே, எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும்.
ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நெகேமியா செய்த சிறப்பான காரியங்களை இங்கே அவர் கூறுகிறார். தேவனை நேசிக்காத மற்ற ஜாதியினரை பொறுப்புகளிலிருந்து அகற்றுகிறார். ஆசாரியர்களும் லேவியர்களும் மீண்டுமாக தங்கள் பொறுப்புகளுக்கு வருகிறார்கள். தேவாலயத்திலே ஜனங்கள் கொண்டு வந்து வைக்க வேண்டிய காணிக்கைகள் திரும்ப கொண்டு வரப்பட்டன. இறுதியாக கர்த்தரிடத்திலே நெகேமியா சொல்லுகிற காரியம், என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். தேவன் நெகேமியாவின் விருப்பத்தை நிறைவேற்றினாரா? ஆம், நிச்சயமாக. எனவேதான் நெகேமியாவின் சரித்திரம் வேத புத்தகத்திலே இருக்கிறது. நெகேமியா ஒரு ஆசாரியனாகவோ ஒரு லேவியனாகவோ இல்லாமல் இருந்தாலும் ஆத்தும பாரமுள்ள கர்த்தருக்காக வைராக்கியம் நிறைந்த ஒரு உத்தம இஸ்ரவேலனாயிருந்தார். நிகழ்ச்சியை கேட்டு அந்த கருமையான சகோதரனை சகோதரியே, இன்று நாம் கற்றுக்கொண்ட வேத பகுதியிலே குறிப்பாக நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டிய காரியம் என்ன? கர்த்தர் உங்களை பொறுப்பிலே வைத்திருப்பார் என்றார். ஒரு தலைமை வைத்தியராக அல்லது தலைமை ஆசிரியராக அல்லது ஒரு திருச்சபையின் தலைவராக அல்லது ஒரு அரசு அலுவலகத்திலே அதிகாரியாக ஆண்டவர் உங்களை வைத்திருப்பார் என்றால் உங்கள் அதிகாரத்தை உங்கள் உறவினர்களுக்காக துட்பிரயோகம் செய்யாதிருங்கள். அவர்கள் உங்கள் உறவினர்கள் என்பதனாலே உங்களுக்கு கீழே இருக்கும் ஸ்தாபனங்களிலே அவர்களுக்கு மற்றவர்களையும் தாண்டி வேலை கொடுக்காதிருங்கள். உங்கள் கரத்தின் கீழே தேவன் உங்களை நம்பி கொடுத்திருக்கிற ஸ்தலங்களை முறைகேடாக உறவினர்களுக்கோ அல்லது உங்களுக்கு லஞ்சம் கொடுக்க விரும்புகிறவர்களுக்கோ விற்கவோ வாடகைக்கு விடவோ நீங்கள் முயற்சிக்க கூடாது. எல்லாவற்றிலேயும் ஒழுங்கையும் முறையையும் பின்பற்றுங்கள். நீங்கள் பொறுப்பிலே இருக்கிற ஒருவராக இருந்து நெகேமியாவைப் போல தீமையான காரியங்களை பார்ப்பீர்கள் என்றால் அதை சீர்படுத்த துணிந்து நெல்லுங்கள். திடன் கொண்டு காரியத்தை நடப்பியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எதிர்ப்புகள் உங்களுக்கு வரலாம். உங்களை குறித்து ஏளனமாக கேவலமாக பேசப்படலாம். அச்சடித்து பிரதிகளை விநியோகிக்கலாம். அல்லது கூட்டங்களை போட்டு மற்றவர்கள் உங்களை குறித்து பேசலாம். ஆனால் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதிலே நீங்கள் உறுதியாக நிலைத்திருங்கள். உத்தமனுக்கு என்றும் கர்த்தர் துணை. கர்த்தருடைய நாளை நாம் விசேஷித்து நாம் ஆசரிக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வாரம் முழுவதும் செய்து கொண்டிருக்கும் பணியையே கர்த்தருடைய நாளிலேயும் செய்யாமல் வாரத்திலே ஒரு நாள் கர்த்தரை ஆராதிப்பதிலேயும் அவருடைய வசனத்தை படிப்பதிலேயும் வைத்தியசாலைகளிலேயோ வீடுகளிலேயோ சுகவீனமாய் இருப்பவர்களை போய் சந்தித்து ஜெபிப்பதிலேயும் சிறைச்சாலையிலேயோ அல்லது நெருக்கமான சூழ்நிலைகளிலேயோ இருக்கிறவர்களை சந்தித்து ஆறுதல் கூறவும் நம்முடைய நேரத்தை செலவிட நாம் தீர்மானிப்போமா? நெகேமியா ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கும்படியாகத்தான் அன்று வியாபாரத்தை நிறுத்தும்படியாக கட்டளையிட்டார். இன்றைக்கும் வியாபாரத்தில் இருக்கிற பல விசுவாசிகள் கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கென்று பிரத்யேகமாக எண்ணுவதனாலே ஓய்வு நாளிலே அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே தாங்களும் கடைக்கு செல்கிறதில்லை. தங்கள் கீழே வேலை செய்கிறவர்களையும் பணிகளிலே எதிர்பார்க்கிறதில்லை. இதை குறித்து ஒருவர் என்னோட பேசிக் கொண்டிருந்த பொழுது தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு காலத்திலே அவர்கள் தங்கள் கடையை கர்த்தருடைய நாளிலேயும் திறந்து வைத்திருந்ததாகவும் அந்த நாள் கடையை அடைக்கும் பொழுது வாரத்த நாளிலேயே போதுமான வருமானத்தை கர்த்தர் தந்தார் என்பதையும் எடுத்துச் சொன்னார்கள். நீங்களும் ஒருவேளை இதைப்போல சாட்சி சொல்லலாம். ஆம், கர்த்தருக்கென்று ஒரு நாளை நாம் விசேஷிக்கும் பொழுது அதற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு தருகிறார். அது மட்டுமல்ல, கர்த்தரை அறியாதவர்களோடு கூட குடும்ப வாழ்க்கையிலோ தொழிலிலேயோ நாம் இணைந்து செயல்பட முடியாது என்பதையும் புரிந்து கொண்டவர்களாக அதை குறித்து ஜாக்கிரதையோடு விழிப்போடு எச்சரிக்கையோடு இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் கற்றுக் கொடுத்த உம்முடைய சத்தியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராய் ஆசீர்வதித்தருளும். யார் யார் தங்கள் வாழ்க்கையிலே வேத வசனத்திற்கு ஏற்றபடி இப்படிப்பட்ட காரியங்களை செய்வேன் என்று தீர்மானம் செய்திருக்கிறார்களோ அதை செயல்படுத்தும் பொழுது உமக்கு கீழ்ப்படியும் பொழுது உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் சாட்சி பகர நீரை கிருபை செய்தருளும். அவர்களுக்கு தேவையான பரிசுத்த ஆவியானவரின் பலனை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலேயும் நீரே தந்து அவர்களை ஆசீர்வதித்தருளும். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16:33.